அதை பத்தி தான் இந்த அம்பெருமானே தருகிறார். இங்கே வாழ்ந்த எங்களிலே அரங்கம் பாட வந்த சீர்பெருமாள் பொன்னம் சிலை செய்யும் முதலியர்கள் எங்கள் குலசேகரனே கூறும் சொல்லு. கிளியே உனக்கு நான் தயிர் பழம் சோறுப்பாலாம் தரேன். குலசேகரன் குலசேகரன் சொல்லு. கிளி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உயிர் பாடினா நல்லாவே இருக்கும். கிளி சொல்லிட்டு சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லுவான். ராமானுஜர் சொல்லி கொடுக்குறாரு எங்கள் குலசேகரன் என்றே கூறு. கிளி திருப்பி சொல்றது எங்கள் குலசேகரன் எங்கள் குலசேகரன் எங்கள் குலசேகரன். அந்த கிளி யாரு ராமானுஜர் ஆகிறீங்களோ கூரத்தாழ்வான் தான் அந்த கிளியின்னு சுவாபதேசம். கூரத்தாழ்வான பக்கத்துல கூட்டி வச்சுட்டு உனக்கு நான் இன்னமுதம் கூட்டுகிறேன். இங்கே வா கைகிளியே பசகு பசகுன்னு இருக்கிற கிளியே அரங்கத்தை பாடின குலசேகர ஆழ்வார்களே திருநாமத்தை சொல்லு. நான் ரங்கநாதன் பேரை சொல்றேனே கிளி. நான் அப்படி சொல்லலையே. அரங்கரை பாடியே குலசேகரனுடைய திருநாமத்தை சொல்லு. எங்கள் குலசேகரன் கூறுனு ராமானுஜம் மொழி பாடினது. அப்ப மூணு பேருமே தனியின் பாடு பாடுது நாத்த முனிகள் யாமன முனிகள் ராமானுஜ முனிகள். அது மட்டும் நீங்க ஒப்புமே இவா மூணு பேருக்கு தனியில இடம் இருக்கு. நாதமுனிகள் யாமுனாச்சாரியருக்கு தனியங்க இடம் இருக்கிறதுனால லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத்த யாமுன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பத்தியம்தான் வந்தே குரு பரம்பரா என்று தனியங்கள இடம் பெற்று தொடங்கு. ராமானுஜமுனிக்கு இடம் இருக்கா யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மரூப வியாமோகதரிதராணி திருநாளுமே அஸ்மத்குருவர் பகவதோஸ்தரையிலிருந்தோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தியே. அப்ப அவரும் ராமானுஜரும் தனியங்கள் இடம் பெற்றுட்டார்கள். அந்த மூணு பேரையும் தனியன்ல இடம் கொடுத்ததுனால் ஒத்தரே ஒத்தர் தான் மூணு பேருக்கு இடம் கொடுத்திருக்காரு கூரத்தாழ்வான். ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பம் பாடினது ஸ்லோகம் பாடினதும் கூரத்தாழ்வான் தான். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ ஸ்லோகம் பாடினதும் கூரத்தாழ்வான் தான். அப்ப எவ்வளவு ஒச்சுக்கணும் ஒரு காலத்தவாடே இல்லையா. எப்பவோ இருக்கார் நாத்தமுனிகள் எப்போ இருக்கார் ஆழ்வந்தார் எப்பவோ ராமானுஜர் எப்போ கூரத்தாழ்வான். ஆழ்வானன் ராமானுஜர் ஒரு காலத்தில் இருந்திருந்தாலும் இவர்கள்லாம் ஒத்து பேசி வச்சிருந்ததெல்லாம் பாடவில்லை. ஆனா பகவானுடைய அனுகிரகம் இருக்கவே தான் ஒன்னா எல்லாம் அமையது பாருங்க. நாம இங்க ஒண்ணு நினைச்சே இங்க ஒரு ஊர்ல அதே ஒருத்தர் நினைப்பதா அப்படிதான். ஒரு வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கிற கணவன் மனைவி இவர் நினைச்சா அவர் நினைக்கிறது அவர் நினைச்சா இவர் நினைக்கிறது ரெண்டு எப்பதாலும் வேறதான் எப்பதாலும் சண்டே கணக்கு தான். அப்படி இருந்துச்சு இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்குள் ஒற்றுமை பாடிட்டு இருக்காளே எப்படி சாத்தியமா இருந்ததுனால எனக்கு ஒண்ணும் இல்லை. இதத்தான் பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள் சொல்வார்கள். எப்போதும் எந்த பேசுகிறார்களோ அதையே பேசும் ஏக கண்டர்கள். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் என்ன பாடி ஆரம்பிச்சு போனாரோ அதுலேருந்து கடைசி ஆச்சாரியனான மனபாள மாமிகள் வரை விஷயத்தை மாற்றவே மாட்டார். அதே அபிப்பிராயமா பாடிக்கொண்டு வருவார்கள். அப்ப தனியன் விஷயங்கிறது இரண்டாவது பாசம் நீங்க ஞாபகம் செய்து இன்னும் ஒரு மணி நேரத்துல உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒத்தரும் ஒவ்வொன்னு எழுதி சொல்லணும். இப்படி நோன்னு இப்படி எழுந்து விடாதீங்க. உபயோகம் ஒரு முன்னாடி வச்சு கேட்க போறாரு பொழுது ஆனால் உட்காரவே வேண்டாம். எல்லாருக்கும் கையில புத்தகம் இருக்கு காகிதம் வச்சிருக்கு பேனா இருக்கு ஒரு துளி மனக்கட்டின்னா பையில இருக்கிறது வெளியில வந்துடும். அந்த சிரமம் படக்கூடாது நமக்கு. இத்தனை நீங்க திரும்பி வீட்டு போன பிற்பாடு எல்லாம் அப்படியே வரிசையா ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு வெவ்வேறு விஷயங்கள் இல்லை. ஆனால் கொஞ்சம் குறிச்சு வச்சிருந்தா போன பிற்பாடு உங்க குழந்தை எழுந்து சொல்லலாமே இன்னைக்கு போயிருந்தேன் இதை கேட்டேன் இந்த மாதிரி நல்லா இருக்குது திரும்ப சொல்லச்சே நூறு சந்தேகம் உங்களுக்கு வரும். இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா இது இப்படி சொன்னாப்புல இருக்கே அப்படி சொல்ல எல்லாம் அப்பதான் வரும். முட்டி மோதி அதை தேட போவிட விட முடியாது. மனுஷனுடைய மனசு சும்மாவே இருக்காது. மேல மேல அதுக்கு பதில் என்ன பதில் என்னன்னு தேடும். தேடுறதுக்கு நாலு புஸ்தகத்தை எடுக்கு தேடு. அந்த நாலு புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகும். தேடுறதுக்கு நாலு நாள் ஆகும். ரொம்ப அழகா நாலஞ்சு நாள் பகவத் விஷயத்திலே சிந்தனை போடும். அதுதான் தேவையே இருக்கும். எதுக்கு உபன்யாசத்துல கடத்தி விட்டுறா தூண்டி விடுறாருன்னா அதை நீங்க குறுக்கு வச்சுட்டா போய் மேல மேல அதிலேயே சிந்தி போயிடல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை போறனா குறிப்பெல்லாம் வச்சுட்டு எங்க புத்தி ஞானம் அதிலேயே போய் நாளைக்கு நாலு நாள் எங்க வேலையே பார்க்க முடியாம இஞ்ஞான பகவான பத்தியே நினைச்சு போறேன்னாரு. நான் கிடந்ததுக்கு தானே வழி தேடினோம். அப்ப நினைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காடு. இனி அடுத்தது மூணாவது குறிப்பு பார்ப்போம். இந்த மூணு பேருக்கும் மூன்று திருநாமங்கள் அதாவது அவர்களுக்கு இருக்கிற பட்ட பெயர் பொருந்தும்னு வச்சுக்கோ. மூணு பேருக்கு ஒருத்தர் ரங்கநாதமுனி ஒருத்தர் யாமகமுனி இன்னொருத்தர் ராமானுஜமுனி. அப்ப மூணு பேருக்கு மூணு திருநாமங்கள் இருக்கு. ஆனா முனி 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 பொதுவா இருந்தது சடகோக முனி நாதமுனி. அது என்ன முனி முனின்னா யார் ரிஷின்னு ஒண்ணு சொல்லுவோம் அது யார் கவின்னு ஒண்ணு சொல்லுவோம் அது யார் ஆச்சாரியத்தில் அழகமனவாள பெருமான் ஒரு அழகான கருத்து நம்ம சொல்றார். ரிஷி முனி கவி என்னும் யாரை நம்மாழ்வாரே நம்மாழ்வாரையே ரிஷின்னு சொல்லலாம், நம்மாழ்வாரையே முனின்னு சொல்லலாம், நம்மாழ்வாரையே கவின்னு சொல்லலாம்னு ஆழ்வார். இப்ப நீங்க சொல்லிட்டு எல்லாமே இந்த மூணு பேருக்கு எந்த ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேனோ அந்த மூணு சேர்ந்து சடகோபவனி நடத்திருக்கும். ஏன்னா வந்தது அங்கே இருந்தானே, எல்லாருமே பெற்றது நம்மாழ்வாரத்திலிருந்து. லட்சுமி நாசாத்திய சுந்தம் சடரிவு ஜனதா பிராப்திய காருண்ய நீரம் நாசாந்திராம் அபேஷிச்சது ததனு ரகுவராம் போது சக்ஷுர்ஜராம் யாமுனாச்சாரியிடத்துல வந்து சேர்ந்ததுனால் எல்லாம் ஸ்ரீதரனான பகவான்கிற கடன் இடத்துல இருந்து அவன் கருணையை மேகமா இருக்கிற நம்மாழ்வார் வாங்கித்தான் நாதமுனிகள்ங்கிற மலையிலே முடிந்து ரெண்டு அருவிகள் மூலமா ஆளவந்தார்கிற பெரிய ஆட்சை வந்து சேர்ந்ததுன்னு சொல்றார் குழந்தைகள். அப்ப ரிஷின்னா என்ன, முனின்னா யாரு, கவின்னா யாரு, ரிஷி முனி கவி என்கிற மூணு திருநாமங்களுமே நம்மாழ்வார் போக்கும். ரிஷின்னு சொன்னால் மந்திர திரட்டா, யாரொருத்தன் மந்திரத்தை கண்டு உபதேசிக்கிறானோ அவர் ரிஷி. முனின்னு சொன்னால் மனநசீலா, நன்னா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு யார் நினைச்சிட்டே இருக்கானோ அவன் முனி. கவின்னு சொன்னால் கிராந்ததர்சி, இப்ப மட்டும் பார்க்காமல் வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஊடுருவி பார்த்து எழுதுனா பாருங்க, அவர் தான் கவிஞரும் ஒரு சிறந்த கவிஞர். என்ன கவிஞர்களுக்கும் இப்ப நடக்கிறத மட்டும் எழுதினா அவளுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 20 வருஷம் கழிச்சு சமுதாயத்தை மாறப்போதுன்னு எழுதுவாங்க. இப்ப என்ன நம்ம சொல்லிட்டு இல்லையா, தமிழ் பாடல்கள் நம்ம தமிழ் கவிஞர்கள் டெவலி கேட்டு கவிஞர் முதற்கொண்டு ஒரே விஷயம் தான் சொன்னான், எல்லாம் நம்ம இந்திய காந்தைக்கும் பாலம் அமைச்சர போறோம், நம்ம பக்கத்துல இருக்கிற இலங்கைக்கு நமக்கும் பாலாத்து போறது, சிந்து தேசத்துல இருக்கிற வியாபாரம் இங்கே வர போறது, இங்க இருக்கிற வியாபாரம் பஞ்சாப் மாகாணத்துக்கு போகும், நிறைய எழுதி வச்சிருக்க முடியும். அப்ப அவர்கள் அந்த காலத்துல இருந்தா நகர் கூட செஞ்சிருக்காரு, அவரு திருவதி கண்ணன் மாம்பர போறதுக்கு வண்டி இருந்திருக்காரு, ஆனா மேலே இப்ப எல்லாம் வரப்போறதுன்னு அவர் எழுதுறாரு. அப்ப கிராந்த தரிசி தாண்டி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்து, அது இப்பவே ஏன் ரொம்ப நாள் முன்னாடி பறக்கணுங்கிற ஆசை மனிதனுக்கு வந்தது, விமானம் கண்டுபிடிப்பது கொஞ்ச நாள் முன்னாடி, ஆனா பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறது எப்போதும் அதெல்லாம் அந்த கவிஞர் எழுதியிருக்கிறது. அவர் தான் நாளைக்கு நாளைக்கு பார்த்து எழுதுவார். இந்த முனிவே நம்ம ஆழ்வார்னு சொல்லலாம், அவர் தான் ரிஷி, அவர் தான் முனி, அவர் தான் கவி. மூணு சாதித்தார் ரிஷி துஷாமகே கிருஷ்ண திருஷ்டா தத்துவ விபோதிதம் சகஸ்திர சாதான் யோத்ராட்சீது திராவிடீன் பிரம்ம சம்ஹிதாம். அவர் ரிஷி மந்திர திரட்டா ரிஷி. திருமந்திரம் துவய சரமஸ்லோகம் எல்லாவற்றையும் பார்த்து திராவிட வேதங்கிற மந்திரத்தையே கண்டு கொடுத்தவரும் இல்லவர், அதனால் அவர் ரிஷி. அவரை முனின்னு சொல்லலாமானால் சடகோப முனிமந்தே சகானாம் புத்தி பூஷகம், எல்லாருக்கும் நல்லது நினைத்து சொன்னால் விரோதம் இது, ஆயிரம் சொல்லுவன் கழிஞ்சினேன், உங்கள்கிட்ட நான் என்ன உபதேசம் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது தெரியும், ஆனால் நான் சொல்லாம இருக்க மாட்டேன், சொன்னா உங்களுக்கு கேட்க பிடிக்காது, ஆனா எனக்கு சொல்லாம இருக்க பிடிக்காது, நல்லது என் மனசுல பட்டதுன்னா சொல்லித்தான் தெரியுவேன், கேளுதோ கேட்காத போங்கோ. அப்ப எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சிந்திப்பே எழுதினார்கள் முனி, மனசீலா முனி, நல்லதை நினைக்கிறவன் முனி. நம்ம ஆழ்வார் எப்போது நல்லதை நினைச்சார்கள், அப்ப அவர் தான் ரிஷி 4000 கட்டப்படுகிறார், அவர் தான் முனி, அவர் தான் எல்லாருக்கும் நல்லது நினைச்சபடுகிறார், அவர் தான் கவி. ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு ஆழ்வாருடைய போஷம், நான் தான் கவின்னு அவரே சொல்லுங்க. என்னவெனில் சம்ஸ்கிருத வேதாந்தம் வருங்காலத்தில் மெதுவே குறைந்து அது தமிழ் வேதாந்தமா ஆழ போகுதுங்கிற தொலைநோக்கு பார்வை அது நம்மாழ்வாரத்தில் இருந்திருக்கேன். அதனாலதானே அவர் வேதத்தை எல்லாம் தமிழாக்கி கொடுத்தார், வேதம் தமிழ் செய்தமாறன் வேதம் தமிழ் செய்தமாறன்னு கொண்டாடுறோம்னால் அந்த நாள் தமிழர்கள் ஒத்துட்டு படம் யோசிப்பார்கள். இப்பவே இன்னும் கோவில்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும்னா சம்ஸ்கிருதத்தில் தான் ரொம்ப முயற்சி தான் எடுத்துப்பாட்டா, தமிழ் தான் அர்ச்சனை பண்ணணும், இந்திரத்தின் நாதனத்தின் எதான் நடந்ததுன்னு இப்போ வர்றவாழ்வு யாரும் தமிழ் அர்ச்சனை பண்ணுன்னு கேட்கல, பண்றவாழ் உத்தர சம்ஸ்கிருதத்தில் நிறுத்துறதா இல்ல, எல்லாம் யார் வேணா பேசிட்டு இருக்கலாம் தவிர அந்தந்த வீட்டில் இருக்கிறது இம்மியும் மாறதில்லைங்க, அது அப்படியே தான் நடந்துக்க போறது. இப்போ அப்ப வருங்காலத்து சிந்தனைங்கிறது ஒரு சுலபம் இல்லை, சம்ஸ்கிருதத்தை மாற்றி தமிழாக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது, ஆனா நம்மாழ்வாரத்தை யோசித்து பாடிட்டாரோ அதுதான் தொலைநோக்கு பார்வை. வடமொழி வேதாந்தத்தை எல்லாம் தமிழ் மொழியில பண்ணி கொடுத்தார். அப்ப ரிஷி முனி கவி மூன்று சுவாமி நம்மாழ்வார் வந்து அந்த மூணு இப்ப நம்ம பாக்குற மூணு பேருக்கு சொல்லலாம், இதுல ரிஷின்னு நாதமுனிகளை சொல்ல வேண்டும், முனின்னு யாம முனியும் சொல்ல வேண்டும், கவின்னு ராமானுஷரையும் சொல்ல வேண்டும். எதுனால அந்த மூணு பேருக்கு அந்த பேர் வந்து பார்த்தோம், முதல்ல ரிஷி செய்ய வேண்டியது மந்திரத்தை பார்த்தவர் பரம யோகி நாதமுனிகள் தான், அதனால நேர எல்லா மந்திரங்களையும் பிரத்யட்சமா பார்த்தவர் நாதமுனிகள் யோகிகள். அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் இந்த பிரகாசத்துக்கு கொண்டு வந்தவரே நாதமுனிகள் தானே. அப்ப நாலாயிரம் பாசுரங்களாக மந்திரங்களை உலகத்துக்கே உணர்த்தி கொடுத்தவர் அதனால ரிஷி. மந்திர திருட்டான்னு சொல்லலாம், யாமுனாச்சாரியர முனின்னு சொல்லலாம். ஆனால் அவர் மனசால நினைக்கவே தான், நல்லது நடக்கணும்னு நினைக்கவே தான் ராமானுஜர் ராமானுஜராகவே ஆனார். அந்த கதை எல்லாருக்கும் தெரிய முடியும். ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே பாடசாலையில படிச்சிருக்கார், யாதவ பிரகாசத்துல அர்த்தங்கள் எல்லாம் கேட்டுருக்கார். அப்ப ஆழவந்தார் திருக்கட்சி நம்பிகளை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து எழுந்து கொள்றார். தேவபெருமானுடைய சன்னதி ஸ்ரீநிதியில் நிதிமபாரம் அர்த்தினா அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயானிதி தேவராஜ மத்திராஜம் ஆசிரியே. ரொம்ப ஆச்சரியமான பாஷம் இந்த ஸ்லோகம். கூறத்தாழ்வான் காஞ்சி தேவ பெருமானுக்காக பாடி வச்சிருக்கிறது. யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வரதன் வரந்ததா நீதி வரதா, கேட்பவர் கேட்கும் வரத்தெல்லாம் கொடுக்கிறவர். அப்ப ஆழவந்தார் மெதுவா பிரதட்சணம் வரார், மேலவர் பெருமாளை தெரிவிக்கிறார், கீழே இறங்கி வந்துட்டு கரிமாணிக்க பெருமாள் சன்னதியில் ராமர் சன்னதிக்கு நேர் எதிர்த்தார் போலே காஞ்சிபுரம் கோவிலுக்குள்ள சன்னதி. அது பக்கத்துலதான் யாதவ பிரகாசரோட தன் சீஷர்களோட எல்லாரும் சுற்றி வர வந்திருக்கார். அங்க ராமானுஜர் அப்ப அவருக்கு இடையாழ்வார் என்றுதான் இயல் பெயர், அவதாரத்தின் போது இடையாழ்வார் தான் அவர் திருநாம். அப்ப அவரோட வந்திருக்கார். ஆழவந்தார் பக்கத்தில் இருக்கிற திருச்சி சென்றிடத்தை கேட்கிறார், அதுக்குள்ள இடையாழ்வார் யாரு? ஏன்னா அவர் கேள்விப்பட ஆரம்பிச்சுட்டார், இப்படி வந்திருக்கார், இவர் தான் நாளைய ஆச்சாரியன் ஆக போகிறார்னு தன் திருவுள்ளத்துல போட்டுட்டார். அவரை யாருன்னு பார்த்து கடாட்சிக்கிறதுக்கு தான் இப்ப சாமியை எழுந்து கொள்ளிருக்கிறார், அவர் தான் அப்படின்னு கேட்க அமைச்சுட்டார். பார்த்த உடனே ஆமுதல் தான் என்று தன் உள்ளத்துல நினைத்து கண்களை திறந்து நன்னா கடாட்சித்தார். இவர் தான் நாளைக்கு சம்பிரதாயத்துக்கு தனி ஒருவராக வர வேண்டும், ஜெகதாச்சாரத்தினால் ஏற்படுவார் மனசான நினைச்சா தங்கம் மனநசீலா முனி. அப்ப ராமானுஜர் ராமானுஜர் ஆகணும், அவர் தான் ஓராண்டு சம்பிரதாயத்து ஜெகதாச்சாரத்தின் ஆகணும் நினைத்ததாரு யமுனாச்சாரியர் தானே. யமுனாச்சாரியர் தான் நினைத்தாருங்கிறத ஒத்துண்டு சோகம் பண்ணிட்டார் ராமானுஜர். ராமானுஜரே சோகம் பண்ணியிருக்காரு, எப்பதாம் போருக தியான வித்வந்தாச்சேஷ கர்மஷா வஸ்துதாம் உபயா ரோகம் யாமுனேயம் நமாமிதம். அவரே சோகம் பாடிட்டாரு, நான் அவஸ்துவா இல்லை இப்பதான் வஸ்துவா ஆகி இருக்கிறேன், யாமுனாச்சாரியர் என்னை பத்தி நல்லது நினைக்கவே வஸ்துவா ஆனேன். அப்ப இதை நினைச்சு திருத்தினவரே அவர்தான். அடியோட இடத்துல அப்படியே தேவபெருமானிடத்துல சரணாகதி அனுப்பிக்கிறார். எஸ்க பிரசாத கலையா பதில சுணோதி பங்கு பிரதாபதி ஜவயனசக்தி மூதா அந்த பிரபசதி. யாருடைய அனுகிரகத்தாலே கண் தெரியாதவன் பார்க்கிறானோ, காது கேடாதவன் கேட்கிறானோ, கால் எழுந்தே நடக்க முடியாத உடனே எழுந்திருந்து ஓடுகிறானோ, இப்படி இருக்கிற அனைத்தையும் கொடுக்கும் வரதராஜ பெருமானே ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்துக்காக ஆர்த்தி கொடுக்கும் அப்படின்னு யாமுனாச்சாரியர் தான் நினைத்து சரணாகதி பண்ணியிருக்கார். அதனால இரண்டாவது பெருமையை வந்துருக்கோ அவர் தான் முனி, நல்லத நினைச்சவரும் அதனால முனி. ராமானுஜரன் கவின்னு சொல்லலாமன்னால் பெரிய கிராந்த தரிசி, நாளைக்கு என்ன ஆக போகுதுங்கிறத மாத்திருக்கார் பாருங்க. அன்னி வரைக்கும் ஓராண்டுவழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யன், அந்த ஆச்சாரியன் தன் சிஷ்யன் அப்படின்னு தான் சொல்லி வந்திருந்தார். ஆனா ராமானுஜர் தான் முத முதல்ல ஆரியர்கள் பாருலையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் உருமென்னு பேசி வரம்பெருத்தார் பெண். இனிமே இந்த வரம்பு கட்டி கொண்டு நம்மால் வாழ முடியாது. இப்ப எப்படி வந்து ஒரு மாசம் பட்டி இருந்தோ, ஆறு மாசம் துணிந்த வச்சு போட்டோ, ஒரு ஆச்சாரியத்துல அனுவர்த்தனம் பண்ணி சமப்பட்டு தான் அர்த்தங்களை கொடுக்க போறேன்னா இனிமே ஆள் கிடைக்காது, அதை பண்ணாதீங்க. ஆசை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. மேலும் இன்னால்தான் மோட்சத்துக்கு போவான்னு நினைக்காதீங்க. யாரும் எப்பிறப்பு எரியல்பு எது குற்றம் அப்பிறப்பு அப்பியல்வே நம்ம ஆட்படும். அவர்கள் எப்படி வேணா இருந்துட்டு போறா, துராசாரோபி சர்வாசி கிருதத்னா நாஸ்திக புறம். அவன் எப்படி இருப்பவனா இருந்தாலும் அவனுக்கு ஆசை வந்துருக்கு, இனிமே அந்த தவறுகளுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு அர்த்தங்களை உபதேசிச்ச வேண்டிதான். அப்ப வருங்காலத்துல என்ன ஆக போறதுன்னு தெரிஞ்சுட்டாரே, இனிமே இந்த போரை விடுவு படிச்சானா, நியாய சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் படிச்சிருக்கானா, ஆச்சாரியனை விட்டுக்கலாமா, ஆறு மாசம் பட்டினி இருப்பானா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்க போறது இல்லை. இனி ஆசை இருந்தா அதையே தகுதியா வச்சு சொல்லுங்கோ. என் அனுபவி பிரசன்னாச்சாரியர்களிடத்துல இருந்து கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியா மாத்தினாலும் வருங்கால சிந்தனையாளர் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாரு. ஆனா அந்த சத்தத்துக்கு ரொம்ப அர்த்தம் புரியல. இந்த முற்போக்கு சிந்தனையாளர் முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்றார் அப்படின்னு என்னது முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்லிட்டார் எதெல்லாம் இது நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் இனிமே இல்லையோட்டா முற்போக்கு சிந்தனையா அப்படிதான் நினைச்சிருக்காரா இந்த நாள் வரைக்கும் என்ன உண்டுன்னு இருந்தோம் இனிமே உண்டுன்னு சொன்னதுல இல்லேன்னு சொல்லணும் இல்லேன்னு சொன்னதுல உண்டுன்னு சொல்லணும்னா அப்ப என்ன ஆகும் இவர் இத்தனை நாள் இருந்தாரோ இல்லையோ இனிமே இவர் இல்லையோ என்ன இவர் சொல்ல ஆரம்பிச்சு வச்சு இவர் தரவே கொடுத்துருக்காதா உண்டுன்னு சொன்னதெல்லாம் இல்லேன்னு சொல்லிருக்க முடியுமா எல்லாம் இருக்கிறது இருக்கத்தான் போறது இல்லாத இருக்கிறது இல்லாததான் போறது அப்ப முற்போக்கு சிந்தனையினால் விஷயம் மாறாது பகவான் நாம் அண்டித்தான் தீர வேண்டும் ஆனால் அது 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தகப்பனார் காலத்தில் எப்படி அணுகினாலோ அது அழியும் காலத்துல முடியாம இருக்கலாம் அது அழியும் பேரன் காலத்துல மாறலாம் ஆனா எது மாறினாலும் பகவான் அணுகுவதுன்னு இருக்க முடியாது அது போய்த்தான் யாரா இருந்தாலும் வைகுந்தத்தை அணுகித்தான் ஆகணும் ஆனா இதே மார்க்கத்துல போக முடியுமானால் அது சற்றே எளிமைப்படுத்தப்படலாம் அதைத்தான் ஆச்சாரியர்கள் பண்பாடுகள் விஷயத்தை குறைக்கிறதோ கலப்படம் பண்றதோ ஒரு நாளும் பண்ணவே மாட்டார்கள் நல்ல ராமானுஜர் முற்போக்கு சிந்தனையாளர் தான் ஏனெனில் யாரும் இப்படித்தான் மோட்சம் போகணும்னு இருக்கிறச்சே பிரபத்தி சாஸ்திரத்தை உலகத்திற்கு சரணாகதி மார்க்கத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டு போய் நம்மளை சேர்த்தார்கள் அப்ப ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வளர்ப்படுத்தப்படுகிறார் இனிமே ஒத்தர் ஒத்தருக்கு இருக்காதீங்கோ என்ன தகுதி தகுதி படிப்பு சாதி பணம் எல்லாம் பார்க்காதீங்கோ ஆசை இருந்தா கொடுக்கும் சில பெரிய விஷயத்தை புரட்சியை ஏற்படுத்தி வச்சாருங்க இப்ப திருக்கோட்டில் நம்பிக்கை இடத்துல அர்த்தங்களை கேட்டுக்கிட்டு அந்தரங்கர்களாக இருந்த பலருக்கும் கூட்டு உபதேசம் விட்டாருச்சார் அது நம்பிக்கையிலே கூட சட்டம் ஒத்துக்கல உங்க நரகம் கிடைக்கும் தான் நான் ஒத்த நரகம் போய் இத்தனை பேர் வைகுந்தம் போறதாக தாராளமாக எழுதுகிறேன் அதுதான் முற்போக்கு சிந்தனை முற்போக்கு சிந்தனைனால் நான் விட்டாலும் தியாகம் பண்ணாலும் சரி குறத்தியாக நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை அதை ஞாபகம் சொல்லணும் அது உத்தரம் பண்ண மாட்டேங்கிறேன் இன்னமும் இருக்கிறதே இல்லேன்னு சொல்லிட்டா முற்போக்கு சிந்தனை ஆயிடுமா நான் நரகத்துக்கு போனாலும் சரி ஏற்றுக்கொள்ளுகிற தியாக மனப்பாங்க வந்ததற்கு கிராந்ததரிசி ஆனால் அந்த ரிஷி முனி கவி மூணுமே நம்ம ஆழ்வார் அதுல ரிஷி நாத முனிகள் முனி யாமன முனிகள் கவி ராமானுஷ முனின்னு வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது பார்த்தோம் இப்ப மூணு குறிப்பு பார்த்தோம் இனிமே கொஞ்சம் வேகமா சொல்லுவேன் நாளி ஏற்றுக்கொண்டு இப்ப 4வது குறிப்பு பார்த்தோம்னா ஞான திருஷ்டின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கு ஞான திருஷ்டியில பார்த்தார் அப்படின்னா என்ன திருப்பம் ஊன திருஷ்டின்னா வேற ஞான திருஷ்டின்னா வேற ஊன திருஷ்டினா ஊனக்கண் மாம்சத்தால் சதை கிட்ட மாதிரி உங்களை பாக்குறீங்க இதுதான் மாம்ச திருஷ்டி ஊனக்கண் பிரத்யம்னு சொல்லுங்க அப்ப கண்ணுக்கு நேரம் நீங்க உட்காந்துருக்குதுன்னா தெரியுது அசைஞ்சாலும் தெரியும் எழுந்தாலும் தெரியும் நடுவே அடுத்தாலும் கைகால் வரையிலும் மாத்தினாலும் தெரியும் பிரபலமான யோசிச்சாலும் தெரியும் என்ன தெரியும் இதெல்லாம் ஊனக்கண்ணுக்கு நல்லா தெரியறது இல்லையோ ஆனா அதுக்கு மேலே நீங்க நினைக்கிறதெல்லாம் தெரியாது அப்படி அசஞ்சு கைகால மாத்திருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் நீங்க நினைச்சிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒண்ணும் புரியலையே அப்படி நினைச்சுன்னா எனக்கு பார்க்க தெரியாது அந்த அது உங்க முகம் காட்டிடுதுன்னா பாத்துருவேன் ஆனா உங்க முகம் காட்டலன்னா பார்க்க தெரியாது அப்ப ஊனக்கண் திருப்தி நமக்கு தெரியும் ஞானக்கண்ணு திருப்தி தெரியுமானால் ஒரு விஷயத்தை ஞானக்கண்ணாலையும் பார்க்கலாம் ஞான திருப்திங்கிறத மூணா நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றோம் அதை தெய்வம் ஒண்ணும் ஆர்ஷம் ஒண்ணும் ஆகமிகம் ஒண்ணும் ஞான திருஷ்டியில மூணு வரை மூணு என்னன்னு சொல்றேன் தெய்வம்னா என்ன அதுக்கு திவ்ய திருஷ்டின்னு வச்சுக்கோ ஆர்ஷம்னா என்ன அது ரிஷிகள் பார்க்கிற ஞான திருஷ்டின்னு வச்சுக்கோ மூணாவது ஆகமிகம்னா என்ன சாஸ்திரத்தினால பார்க்கறதுன்னு வச்சுக்கோ ஆகம்னா சாஸ்திரம் அப்ப சாஸ்திரத்தின் மூலமே பார்ப்பது என் கண்ணால பார்க்கறது இல்லை ரிஷிகள் சொல்லி கொடுத்த மாற்றத்தில் பார்க்கறது என் கண்ணால பார்க்கறது இல்லை பகவான் திடீர்னு எனக்குன்னு ஒரு திடமான கண்ணை கொடுத்து பாருன்னு அதுவும் என் கண் இல்லை இந்த மூணு எங்கெங்க நடந்ததுன்னு சொல்லினேன் முதல்ல திவ்ய திருஷ்டி கண்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்தது 10வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு பகவத்கீதை 11வது அத்தியாயம் வர்றது கண்ணா உன்னுடைய அனைத்து ஐஸ்வர்யத்தோடையும் சேர்த்து அப்படியே உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஏன்னா கண்ணன் என்ன சொல்லிட்டார் 7-14 லோகமும் என்னது அனைத்தும் என்னது சிமாச்சலத்திலிருந்து கடல் வரைக்கும் மொத்தம் என்னது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கர்த்தம் என்னன்னு உண்டோ மொத்தம் என்னதுன்னா அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் என்னது என்னதுன்னா எப்படி இப்ப நமக்கு ஒரு 10 காணி நிலம் இருக்குன்னு வச்சுக்கோ நிலம் அங்க இருக்கும் நிலை என்னது கண்ணா அப்படித்தானே என்ன உப அர்ஜுனா அப்படி இல்லை என்னதுன்னா உனக்கு என்ன சொத்து இருந்தாலும் சொத்து 10 மைல் தள்ளிருக்கும் நீ ஒரு இடத்துல இருக்க அதற்கு வேண்டிய ஆவணங்கள் மட்டும் கையில் இருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு அங்க பாக்குற இடத்துல ஒழுங்கா இருக்கா ஒழுங்கா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க அவர் ஒழுங்கா கொடுத்தா சரி, இல்லைன்னா இல்ல. இவ்வளவுதான் அர்ஜுனா உன் சொத்து நீயும். அர்ஜுன் சொன்னா அப்படிதான், இவ்வளவு பெரிய நாட்டை நான் ஆண்டுட்டு இருக்கமே, அதுக்கு நாடு முழுக்க நாங்களா இருக்க முடியும்? நான் எங்க வீட்டுல ரெண்டடிக்கிற ரெண்டில் தான் உட்காந்து முடியும். ஆனா நான் ஆளை வச்சு 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 எந்த இடத்துல நாட்டை பார்த்து வேணும். கண்ணன் பதில் சொன்னார், நான் அப்படி பாக்குறது இல்லை அர்ஜுனா, எனக்கு எல்லாமே சொத்து தான். ஆனா சொத்து ஒரு இடத்துல இருக்கும் சுவாமி, நான் வேற ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். நீ எங்க இருக்கேனா, இந்த சொத்துனுடைய கணுக்கால் கணுக்காலுக்குள்ள அணுவுக்குள்ள அணுவுக்குள்ள நான் இருக்கேன். எத்தனை காணி நிலம் இருந்தாலும், எத்தனை மண்டபம் கோபுரம் இருந்தாலும், ஹிமாச்சலம் இருந்தாலும், கன்னியாகுமரிக்கு மேல கடல் இருந்தாலும், பிரபஞ்சம் முழுக்க நட்சத்திரங்களா இருந்தாலும், சூரியனா இருந்தாலும், சந்திரனா இருந்தாலும், இது இத்தனை நானும் ஒட்டிகிட்டே இருக்க முடியாது. அதாவது எங்கேயோ இருக்காது, நான் எங்கேயோ இருக்க மாட்டேன். இப்ப ஒரு கொயவன் மண்ணு பானையை பண்றாருன்னா பண்ணி நம்ம வீட்டு குத்தம் சொல்லுவோம், அவரு நன்னா வேலை செய்யலாம் பார்க்கணும். நானும் உங்க வீட்டுல வந்து பத்து நாள் தங்குறேன்னு சொன்னா என்ன, அதெல்லாம் வரமாட்டா, நம்மளும் கூட்டு வரமாட்டோம். ஏன்னா அப்புறம் புடவை கடைக்கு போற வச்சு நஜவாடி விட்டு வந்துருவர், கோயவன் கடைக்கு போற வச்சு கோயவன் விட்டு வந்துருவர், மேஷவாண்டு வச்சு தச்சம் விட்டு வந்துருவர். எல்லாருமே நம்ம வீட்டுல உட்காந்து நாம எங்க இருக்கோம். அப்ப யாருமே பொருளோட கூட வர்றதே இல்லை. விதிவிலக்கு பகவான், அவர் எத்த படைத்தாலும் அந்த பொருளோட கூடவே தான் இருப்பார். அவர் அந்த பொருளை விட்டு பிரியதே இல்லை. இதைத்தான் கரந்தசி இடந்தோறும் இடந்துகள் பொருள் தோறும் கறந்து எங்கும் பறந்துள்ளது நம்மாழ்வாருடைய பாஷர். ஒவ்வொரு ஜலபிந்து ஜலபிந்து ஒரு நீர் துளி இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள இருப்பார். நெருப்பு துளி அதுக்குள்ள இருப்பார். திருத்துறை ஒரு துண்டு இவ்வளவு பெரிய துண்டுவாய் பெருமாள் இருப்பாரா? இந்த சாமி இவ்வளவு பெருசு, இது எடுத்த உடனே இதுக்குள்ள இருப்பார், இது எடுத்த உடனே இதுக்குள்ள இருப்பார். இது விழுந்த வேகத்துல ஒரு தூசி கூட விழுந்திருக்கு, அதுக்குள்ளே இருப்பார். அப்ப எல்லாத்தையும் படைத்த உடனே தன் செழுவார் தலைவானு பிராவிசது ததனு பிரவிசா தத்தெட்டாபவது நிருத்தஞ்சா நிருத்தஞ்சா நிலையனச்சா நிலையனச்சான்னு உபனிஷத்து சொல்றதில்ல. அப்ப அந்த ஒவ்வொரு துளிக்குள்ளும் துளிக்குள்ளும் வியாபிச்சிருக்கார், எப்போதும் இருப்பார். ஆனா நசவாணி வீட்டுக்கு வரா போலே, பொயவன் வீட்டுக்கு வரா போல அவர் இல்ல. இவெல்லாம் கண்டபடுவா, உட்கார்ந்துப்பா, அவளுக்கு ஒரு இடம் ஒதுக்கணும், சாப்பாடு போடணும், படுக்க இடம் தரணும், இவரெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டார். உள்ள இருப்பா இருப்பா இருப்பா, எதுக்கு காத்துருக்காருன்னா, இதை திருத்தி என்னைக்கு வைகுந்தத்துக்கு போலாம்னு காத்துட்டு உள்ளே உட்காந்துருப்பார். அதுக்குதான் இத்தனை நாளா எந்த இடத்தை விட்டு போகாது உட்காந்துருக்கார். அப்ப சிறு சிறு இடத்துக்குள்ளும் தான் நீக்க வர எங்கும் நிறைந்திருக்கிறாரோ இல்லையோ, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனாலே பகவான பார்க்கணும்னு அர்ஜுனனுக்கு ஆசை வந்தது. இது எல்லாம் ஒன்னுது ஒன்னுதுன்னு சொல்லிட்டு, இப்ப இது ஒன்னுதுன்னு சொல்ற இத்தனையும் கணக்குப்படுறது, மண்டபம் கோபுரம் பிராகாரம் பிரபஞ்சம் பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்யம் இப்ப ஆகாசம் பிருதிவி அப்பு தேஜஸ் வாயு எல்லாம் என் கண்ணுக்கு படுறது கண்ணா. ஆனா இதுவும் நீ சேர்ந்திருக்கேன்னு என் கண்ணுக்கு படலையே. நான் நீ இத்தனை சொன்னது என்ன, எல்லாம் என்னோட ஒட்டிட்டு இருக்கு, ஆனா ஒட்டிட்டு இருக்குன்னு என் கண்ணுக்கு படலையே, அதை பார்க்கற அளவுக்கு நீ காட்டு என்று அர்ஜுனுடைய பிரார்த்தனை. இதுதான் பதினோராவது அத்தியாயம் தொடக்கம். பத்தாவது அத்தியாயத்தில் அவர் கேட்டது, உன்னுடைய விபூதி ஆத்மன சுபாக பூய கதைய திருப்தி திரும்பதோ நாத்தியமே மிருதம், நீ திரும்ப திரும்ப சொல்லு உன்னுடைய விபூதி உன்னுடைய சொத்தை கேட்டா எனக்கு திருப்தியா இருக்கு. எத்தனை நாள் சொன்னாலும் திரும்ப சொல்லு. ஊராளுடைய சொத்து பட்டியல் படிச்சா நமக்கு பொறாமையா இருக்கும், ஆனா பகவானுடைய சொத்து பட்டியல் படிச்சா ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா ஒன்னே ஒண்ணு தேடிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப பரீட்சை முடிவுகள்லாம் வெளியே வச்சு அப்ப அது வரிசையா போடுவார். போட்டது சரி அப்படியே கண்ட விளங்கணும் தேடணும், சின்ன சின்னதா போட்டுப்பா, ஹரீசா நிறைய இருக்கும். அதுக்குள்ள என்னதுங்க ஒரே ஒரு ரெண்டிக்கிற போயிடுச்சுன்னா, நான் அதுல இருக்கேனா நான் அதுல இருக்கேனா ஒரே பதைக்கிற உள்ளத்தோட பிள்ளை தேடலாம் இல்லையா. அத போல பகவானுடைய சொத்து பட்டியல் இருந்தா நமக்கு ஒரு பதைப்பு வந்துட்டு போதும். அதுக்குள்ள நான் இருக்கேன் இல்லையா சுவாமி, ஏன் இல்லாட்டா என்ன இப்போ, அவருடைய சொத்தா நான் இல்லையன்னுட்டா என்ன ரட்சிக்க மாட்டார். அப்ப நான் என்ன கட்டி அடையிறதுன்னு எனக்கு தெரியாது இப்போ. அதனால அவர் பட்டியல் படிக்கச்சே கீதையில என்ன முதல்ல தடிக்கணும், இந்த சோகத்துக்குள்ள ஒரு துணுக்கு உள்ளியான் நான் இருக்கேனா இல்லையா இப்போ இருந்தேன்னா தானே நானே நம்மளை ரட்சிக்கவே வருவார். அர்ஜுன் அதைத்தான் கேட்டான், அந்த சொத்து பட்டியல் கொஞ்சம் திரும்ப சொன்னேன். ஊர்ல யாரான் மறந்தா மாட்டவே மாட்டேன், நீதிமன்றத்துக்கு போடுவோம், நாங்கள் சொத்து பட்டியல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இதன ஊர்ல எப்பவுமே வந்து. ஆனா பகவானிடத்துல பெருமையை இப்போ அர்ஜுனா எனக்கு ரொம்ப திருப்தி, என் சொத்த பட்டியல் படிக்கிறது எனக்கு பரவ திருப்தி. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று விட்டுப்படுத்துன்னா பயம், இங்க இருக்கிறவாளுக்கு ஏதாவது சேர்த்துட போறமேன்னு பயம், ஆனா அங்க இருக்கிறவருக்கு எதையான விட்டுட போறமேன்னு பயம், எதையான விட்டு அந்த சொத்து தன்னதில்லேன்னு எடுத்துனான். சொத்து தன்னதுங்கிறதுக்கு ஒரு திரிக்கிரம அவதாரமே பண்ண தயங்காதவன் பெருமாள். ஒரு துளி அவருக்கு இருக்கிற சொத்துல இந்த இந்திரன் எடுத்துட்டு போனது இவ்வளவு கூட தானது, இவ்வளவு சின்னது துளி எடுத்துன்னு போயிருக்கான். ஆனா அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, அந்த துளி என்னதுங்கிறத சாபித்தாக வேண்டும். இதுதான் எல்லை நடத்தல். எல்லை நடத்தல்னு வியாக்கியானத்துல சொல்லுவார். இந்த எல்லை வரைக்கும் என்னதுன்னா நம்ம அப்பப்ப நடந்துட்டு வரணும். உங்களுக்கு ஞான் பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் இப்படி இந்த நாலு பக்கம் கல்லு குத்தி இருக்கிற இடத்துல வரைக்கும் நடந்துட்டு வரணும். அது மாட்டுக்கு இருக்கு இருக்குன்னா இருக்கவே இருக்காது, போயிடும். பகவானுக்கே தெரியும் நம்ம உள்ள இல்ல, யாரோ தடுத்து போடுவான்னு. அதனால எப்போதும் சொத்தோட கூட இருக்காரு இல்லையோ, இருந்தது ஒரு கட்டம் இல்ல. அந்த சொத்தோட கூடி இருக்கிற உன்னை காண வேண்டும்னு கேட்டா அதுக்கு சரி பார்த்துக்கோ. கண்ணனுக்கு ரொம்ப திருப்தி, அவனுக்கு அத்தை பிள்ளைகள் யாருக்கா இருந்தாலும் இந்த அத்தை உறவு மாமா உறவு ரொம்ப நெருக்கம். கல்யாண காலத்திலேயே ஆகட்டும், பூனல் போடச்சியா இருக்கும், அது என்னமோ இந்த ரெண்டு உறவுக்கு மட்டும் சீர் தனி. பாத்தியாசம் உடனே அம்மான கூப்பிடுதோ அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாம் ஒத்து கூப்பிட மாட்டார். ஆனா உடனே அம்மான கூப்பிடுங்கிற அம்மா தான் சீரெல்லாம் கொண்டு கொடுக்கணும், அத்தை சீரெல்லாம் கொண்டு கொடுக்கணும். பிரம்மச்சாரி பிள்ளை பூனல் நடக்க போறதுன்னா தோல்லையே மாமா தான் தூக்கி வரணும். அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து பூனல் போட வைக்கிறாள். அப்ப என்னமோ அது ரொம்ப நெருக்கம் வரும், இந்த மாமா அத்தைங்கிற ரெண்டு பிள்ளை மட்டும். அந்த உறவுதான் இப்ப அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும். ஏன்னா இவனுடைய தகப்பனார் வசுதேவர், கூட பிறந்தவ குந்தி, குந்தியினுடைய குமாரன் வந்து அர்ஜுனன் கவுந்தேயன் கவுந்தேயன்னு கூப்பிடுறானே. அதனால சொந்த அத்தை பிள்ளை, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏத்துப்பேன், ஏன்னா நீ அத்தை பிள்ளை இல்லையா, நீ என்ன குச்சமா இருந்தாலும் உனக்கு நல்லது நான் பண்ணியே தீருவேன். இவருக்கு ஒரே ஆசை. இன்னொன்னு இவனை காட்டுற சாக்கில வச்சு எல்லாருக்கும் ஒரு ஆசை இப்ப காட்டுலாம் இல்லையோ, அதனால அவருக்கு இது நல்ல வாய்ப்பா போச்சு. கிட்டு கிட்டுன்னு தானும் இந்த ஜெகத்து முழுக்க தன் சரீரமா இருக்கிறத விஸ்வரூபம்னு காட்டினான். இந்த விஸ்வமே தனக்கு ரூபமா இருக்கு. நான் இத்தனை நாள் பத்தாவது அத்தியாயத்துல என்னென்ன சொத்து சொன்னேன் அர்ஜுனா, அந்த சொத்தத்தை என் கூட கூடியிருப்பார் அப்படின்னு காமிச்சுட்டார். பாரு பாருங்கிற ஒரு தூண்டா பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசா அத்த சகசிரசா ஏ ரூபாணி ஏ பார்த்த, என்னுடைய நூறு நூறான ஆயிரம் ஆயிரமான வழிகளை பார். தலை எங்க இருக்குன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியாது, என் நடு எங்க இருக்கு தெரியாது, முடிவு எங்க இருக்கு தெரியாது, தொடக்கம் எங்க இருக்கு தெரியாது. நாந்தம் நமத்யம் நமத்வனஸ்தவாதே எங்கும் எதையும் கண்டே பிடிக்க முடியாது இருக்கு பாருனால். அவர் ரொம்ப ஆச்சரியமா தன் சீடனுக்கு சொல்றோம் சொல்றோம் திருப்தியா பேசிட்டு இருக்காரு. இவன் முழிக்கிறான். என்ன ஆச்சரியம்னா குறுக்கே ஒரு நிமிஷம் கண்ணன் நேரத்தை விட்டுட்டாருனால் இவன் கேளுன்னு சொன்ன உடனே கொடுக்கிற ஆசையிலே உடனே காமிச்சார். காமிச்சா அதை பாக்குற கண்ணு இவங்கிட்ட கிடையாதுன்னு தெரியல. இதே கண்ணத்தான் அவனும் வச்சிருக்கான். கொஞ்சம் ஏதோ கண்ணாடி போடாத ஒன்னா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கலாமே தவிர என்ன பெருசா வித்தியாசம் இருந்திருக்க போறது. இதே மாம்ச கண்ணு ஊனக்கண்ணாலதான் அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணு எதை பார்க்கும், விக்கிரக ரூபத்துல பகவான் இருந்தா பார்க்கும். கோபுரம் மண்டபம் பிராகாரம் துணி மணி குயவம் பானை பார்க்கும். ஆனா இந்த ரெண்டு ஓட்டிட்டு இருக்குன்னு பார்க்க தெரியாது, அது இந்த கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஊனக்கண்ணுக்கு தெரியாததை எதனால பார்க்க வைக்கணும், ஞான கண்ணால் பார்க்க வைக்கணும் இல்லையோ. அப்ப கண்ணனே ஒரு கண்ணு கொடுக்கிறார், திவ்யந்ததாமி தே சக்ஷு பசமே யோகமஈஸ்வரம், உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்கிறேன், அந்த கண்ணை கொண்டு என்னை பார். அப்பதான் மூச்சு விட்டான் அர்ஜுனன். இது தேவதை சொல்ல போறீரான்னு காத்துருந்தேன், நீ பாட்டு பாருன்னு பாருன்னு நான் என்னால பார்க்க முடியும். அந்த கண்ணு இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும்னு வச்சுக்கலேன். எப்பவுமே நம்ம நாடகம் பாக்குறோம், ஏதான படம் எல்லாம் ஓடுறது பாக்குறோம்னா அது ரெண்டு பரிணாமத்துல தான் இருக்கும். முப்பரிமாணம் ரெண்டு பரிமாணம்னு சொல்றது அப்படின்னா ரெண்டு பரிமாணம்னா அந்த திரையில ஓடுறாப்புல இருக்கும். அது இப்ப கொஞ்சம் மாத்தி முப்பரிமாணம் எல்லாம் நாடகம் போட ஆரம்பிச்சு தெரியுமா, அதுவும் வரும். வர்றதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறாவா, அந்த கண்ணாடியை போட்டுக்கலாம் நீங்க முப்பரிமாணம் பார்க்க முடியாது. அதே படத்தை அந்த கண்ணாடியை போட்டுக்காம பார்த்துட்டுனா எல்லாம் ஒத்தொத்தொத்தர் குத்திக்கிறது அங்க தெரியும், நீர்வீழ்ச்சி விழுறது அங்க தெரியும். அந்த கண்ணாடியை போட்ட உடனே அந்த குத்து நம்ம முகத்துல விழும். சாமி இத்தனை அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திட்டு இருந்தா இப்ப திடீர்னு எம் முகத்துல விழுறதுதான், அதான் பரிமாணம் மாறி போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா திவ்ய கண்ணு வந்துருச்சு, இது திவ்ய கண்ணு இல்ல, இது வெறும் ஏதோ கண்ணாடி கண்ணு இருக்கு. அந்த கண்ணாடியை போட்டுனோட தெரியறது இல்லையோ, அத போல பகவானுடைய விஸ்வரூபத்தை அவர் கொடுத்த கண்ணு கிடைச்ச உடனே அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இதைத்தான் திவ்யமான ஞான திருப்தின்னு வச்சுக்கோ. பகவானுடைய நிருகேதுக பிரசாதத்தாலே பெற்றது அந்த ஞான திருப்தி தான், நிருகேதுகமா பகவத் பிரசாதத்தால கிடைச்சது. அடுத்தது இன்னொரு திருப்தி இருக்கு, பிராமணாகா விதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன தமேதம் வேதானு வசனேன பிராமணாகா விதிஷந்தி. சாதனாந்தர நிட்டே சாதனாந்தர வர்தித ஞான திருப்தி, அதத்தான் ரெண்டாவது ஆர்ஷம்னு சொல்றார். ரிஷிகள் எல்லாரும் யஜ்யம் பண்றா, தானம் பண்றா, தர்மம் பண்றா, அது முதலான சாதனாந்தரத்தால் பகவானத்தவர் இன்னொன்று அதை வைத்துக் கொண்டு அதனால வாழ்க்கை ஞான திருப்தி. ஏன்னா வசிஷ்டாச்சாரியருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன நடக்க போறதுன்னு தெரியுது. விஸ்வாமித்திரர் வந்து ராமனை யாக சம்ரட்சணத்துக்காக கூப்பிடுறார், தசரதன் தரமாட்டேன்னு. ஏன்னா உயிரினும் மேலான ராமன் இவனப்போ உண்மை யாகத்தை காப்பாத்துறது நான் இருக்க முடியுமா, வேணும்னா நான் வரேன். நீ கேட்டதுக்கு சொல்லிட்டே வார்த்தை தான், நான் சொன்ன சொல்லு பொய்யா கூட போகட்டும், அதனால உன் கூட நாம அனுபவிக்க மாட்டேன்டோம். விஸ்வாமித்தருக்கு ஒரே கோபம், இவன் பிள்ளைக்கு நல்லது பண்றாங்கிறதுக்காக கேட்டா இவனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அப்ப வசித்தர் தான் சொன்னான், இல்ல இல்லையே அவனை கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிரு, இது வந்து அவருக்காக கேட்கல, உன் பிள்ளைக்கு நல்லது நடக்க போறது, அதனால அனுப்பிச்சு வை. என்ன நல்லது? சீதா கல்யாணம்.